ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த அதிகரணத்துல ரெண்டு வர்ணகம் இருக்கு. வர்ணகம் அப்படின்னு சொன்னா ஒரு சூத்திரத்துக்கு ஒரு சூத்திரம் ஒரு சூத்திரம் ஒரு அதிகரணம் இல்லையா? அதிகரணம் சொன்னா ஒரு விஷயம், அதுல சந்தேகம், பூர்வபக்ஷம், சித்தாந்தம். இந்த அஞ்சும் அவையும் சேர்ந்ததுன்னா சங்கதி. இந்த அஞ்சு அவயவங்கள் சேர்ந்ததுன்னா இதுக்கு ஒரு அதிகரணம், இந்த விசாரத்துக்கு அதிகரணம் பண்ணி பேரு. ஒரு சூத்திரத்துக்கு ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணி அஞ்சு அவயவங்கள்னு சொல்லி ஒரு அதிகரணத்தை சொல்லியாச்சு. இதே சூத்திரத்துக்கு வேற இன்னொரு மாதிரியாக வியாக்கியானம் பண்ணி அதே அஞ்சு அவயவங்களுக்கு உண்ட ஒரு அதிகரணம்னு சொன்னோம்னா அது அந்த சூத்திரத்துக்கு வர்ணகாந்தரம்னு சொல்றது வாசம். இந்த தத்துவசதன்வயாங்கிற இந்த ஒரு சூத்திரத்துக்கு ரெண்டு வர்ணகம் இங்கே இருக்கு. ஒரு சூத்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் பண்றாரே, அது சரியா முதல் சூத்திரத்துல அர்த்தம் சரியா இல்லை, அதுல சந்தோஷம் இல்லைங்கிறதுனால ரெண்டாவது அர்த்தம் பண்றாரான்னு இங்கே கேட்கப்படுது. ஏன்னா ஒரு ஒரு வஸ்துவுக்கு ஒரு ஒரு கிரந்தத்துக்கு ஒருத்தர் ரெண்டு வியாக்கியானம் பண்றாருன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாமா? ஒண்ணு, முதல்ல செஞ்ச வியாக்கியானத்துல இவருக்கு சந்துஷ்டி இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால ரெண்டாவது வியாக்கியானம் பண்றார். இது சாதாரணமா பிரச்சனை. இன்னொன்னு, ரெண்டாவது விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. முன்னாடி சொன்ன விஷயத்துல ஏதும் எந்த ஒரு அசந்தோஷமும் இல்லை, அதுவும் பூர்ண திருப்தியா இருக்கு அந்த வியாக்கியானம். ஆனால் ரெண்டாவது வியாக்கியானமும் இந்த சூத்திரத்திலேருந்தே வரும், அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கு, அதையும் தெரியப்படுத்துறதுக்காக ரெண்டாவது வியாக்கியானம். இப்போ இந்த இடத்துல என்னாகும், ரெண்டு வியாக்கியானமும் சமம். இப்போ தத்துவ சமன்வயாங்கிற இந்த அதிகரணத்துல நமக்கு ரெண்டு வியாக்கியானம் கிடைக்கிறது. ரெண்டு அதிகரணமும் ரொம்ப முக்கியம். இந்த சாஸ்திர பிராமாணியம் இருக்கு, நமக்கு அபேட்சிதமான அர்த்தத்துல சாஸ்திர பிராமாணியம் சித்திக்கிறதுக்கு, வேதாந்த பிராமாணியம் சித்திக்கிறதுக்கு இந்த ரெண்டு வர்ணகமும் இருந்தா தான் முடியும். ஒரு வர்ணகத்தினால முடியாது. ரெண்டு வர்ணகத்தையும் இதே சூத்திரம் சூச்சனம் பண்றது, அதனால சூத்திரத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு. இப்போ முதல் வர்ணகம் ரெண்டாவது வர்ணகம் இது எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, இங்க வந்து பூர்வபக்ஷிகள் இருந்தான்னு சொல்ற பிரதம வர்ணகத்துல இதுல கொஞ்சம் தகராறு இருக்கு. சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா முதல் வர்ணகத்துல இந்த மீமாம்சையில ரெண்டு பிரஸ்தானம் இருக்கு. குமாரல புத்தருடைய பிரஸ்தானம்னு ஒண்ணு, பிரபாகர மிஸ்ரர் அவருடைய பிரஸ்தானம் ஒண்ணு. ரெண்டு பிரஸ்தானத்துல ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. அதுல முதல் வர்ணகத்துல குமாரல பட்டரை இவர் நிராகரணம் பண்றார். குமாரல பட்டரை பூர்வபக்ஷியா வச்சு அவரை சொல்ல அவர் சொன்னத்தை நிராகரணம் பண்ணி வேதாந்த பிராமாணியத்தை ஸ்தாபிக்கிறார் முதல் வர்ணகத்துல. ரெண்டாவது வர்ணகத்துல அந்த பிரபாகர மிஸ்ரரை பூர்வபக்ஷியா வச்சு அவர் சொன்னத்தை நிராகரணம் பண்ணி வேதாந்த பிராமாணியம் ஸ்தாபிக்கிறார்னு ஒரு விதமாக இதை பிரித்து சொல்லலாம். இந்த ரீதியில பிரம்ம வித்யாபரணம்லாம் போயிருக்கு. ஆனால் பிரம்ம வித்யாபரணத்துக்கு பூர்வம் அதுக்கு முன்னாடி வந்த வியாக்கியானங்களில் பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது என்ன சொல்றது, இந்த முதல் வர்ணகம் இருக்கு, இந்த முதல் வர்ணகத்திலேயே அவர் குமாரல பட்டர் பிரபாகர மிஸ்ரர் ரெண்டு பேரையுமே பூர்வபக்ஷியா வச்சு ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லி முடிச்சு விடுறாங்க. அப்போ ரெண்டாவது வர்ணகம் வந்தது அதுக்கு என்னன்னு கேட்டால், அதுக்கு விருத்திகாரர் அந்த மாதிரியாக பூர்வபக்ஷம் பண்ணி அந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றதுக்காக ரெண்டாவது வர்ணகம் வருது அப்படின்னு இவாலாம் வியாக்கியானம் முடிந்து போறான். ஆனா பிரம்ம வித்யாபரணக்காரர் சொல்றதுதான் சரியா இருக்கும் போல இருக்கு. சொல்றது தப்புன்னு நான் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த விருத்திகாரர் தன்னுடைய பக்கத்தை சாதிக்கிறதுக்காக இவர் சொல்ற சகல யுக்திகளும் பிரபாகரர் சொல்ற அதே யுக்தியா இருக்கு ரெண்டாவது வர்ணகத்துல. அப்படி பாக்குறச்ச நேரடியா பிரபாகரையே இந்த பூர்வபக்ஷம் சொல்லல. முதல் பூர்வபக்ஷத்துல பட்டர் பூர்வபக்ஷம், குமாரல பட்டர், ரெண்டாவதுல பிரபாகர பட்டர் மிஸ்ர பூர்வபக்ஷம்னு சொல்லிட்டு போடலாம். சொன்னா அந்த விருத்திகாரரும் அந்த பட்சத்துல அதே மாதிரி யுக்திகள் எல்லாம் அவரும் அவலம்பிச்சிருக்கலாம்னு ஒரு சும்மா சொல்றது இப்படி இருக்கு. இப்ப இது எதுக்காக வருதுங்கிறதுல முதல்ல பார்த்தோம். சாஸ்திர பிரமாணகத்துவம், பிரம்மா பிரம்மங்கிறது சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு சொன்னாரா பூர்வ அதிகரணத்துல. அதாவது வேதம் பிரம்மத்தை போதிக்கிறது, வேதாந்தம் பிரம்மத்துக்கு பிரம்மஸ்வரூப விஷயத்துல பிரமாணமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அது கிடையாது. வேதம்னு சொன்னாலே அது ஒரு விதியைத்தான் போதிக்கும். வேதத்தினுடைய தாத்பரியம் விதியிலத்தான் இருக்க முடியுமே தவிர அதை தவிர வேற இன்னொன்னு இருக்க முடியாது. விதினா விதி நிஷேதம் ரெண்டையும் தெரிவிக்க வேண்டியது. விதி நிஷேதத்தை தவிர வேற எதுவுமே வேத பிரதிபாத்தியம் ஆக முடியாது. உங்களுடைய பிரம்மஸ்வரூபங்கிறது விதி நிஷேத உபய அதிருப்தமாக இருக்கு, இது ரெண்டுமாக இல்லை. அதனால பிரம்மஸ்வரூபத்துல வேத வாக்குங்கிறது பிரமாணம்னு சொல்லவே முடியாது. அதுல மகர்ஷி வசனம் பிரமாணம். அதனால வேத பிராமணியம் சொன்னதை நான் ஆட்சேபிக்கிறேன். இது முதல் வருஷம். ரெண்டாவது வருணகத்துல ஆக இந்த பட்சத்துல பிரம்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிரம்ம நாஸ்திகாக அப்படின்னு முதல் வருணகத்துல வந்த பூர்வபக்ஷிகள் பிரம்மம்னு ஒரு பதார்த்தத்தையே ஒத்துக்கலைங்க. அவ என்ன பண்ணிட்ட, இந்த வசனங்க பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாம் இருக்கு, இந்த ஸ்ருதிகள்ல ஜீவனை தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே இல்லை. இது முதல். ரெண்டாவது வருணகத்துல பிரம்மாகரர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாருன்னா பிரம்மங்கிறது இருக்கு, நான் இல்லையே சொல்றேன், நீங்க சொல்ற அதே நிர்குண பிரம்மம் உண்டு, ஆனால் அந்த நிர்குண பிரம்ம ஞானத்தினால மாத்திரம் மோட்சம் வரும்ங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணும். அப்ப என்னாச்சு, உபாசனைங்கிற கிரியையாலத்தான் மோட்சம் வந்தாகணுமே தவிர வெறும் சாட்சாத்காரத்தினால மோட்சம் வரும்ங்கிறது கிடையாது. அது சாஸ்திர பிரசித்தம் அப்படின்னு அவருக்கு கொண்டு போறார். ரெண்டாவது வருணத்துல இந்த ரெண்டும் வித்தியாசம். முதல் வருணத்துல பூர்வபக்ஷி பிரம்மமே ஒண்ணு கிடையாது, அது ஒண்ணு கிடையாது அப்படின்னு, பிரம்மம் உண்டு ஆனாலும் வெறும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மோகம் வராது அப்படின்னு அடுத்த பூர்வ பட்சி சொல்றாங்க. இந்த ரெண்டு பூர்வ பட்சத்தையும் நிராகரணம் பண்ணினால்தான் நாம சொன்ன சாஸ்திர பிராமணியம் நிற்கும். சஃலமா இருக்கணும் இல்லையா, சாஸ்திரம் பிரமாணம்னு சொன்னா மாத்திரம் போறாதே, பிரமாணம்னு சொன்னாலே அதுக்கு பிரயோஜனமும் சித்திக்கணுமே, மோட்சம் பரியந்தம் அது வரணுமே. அப்ப இந்த ரெண்டையுமே பிரம்மத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம், பிரம்ம ஞான மாத்திரத்தினாலேயே மோட்சம் வரும், இது ரெண்டையும் ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக ரெண்டு வர்ணகத்தையும் இதே ஒரு சூத்திரத்துல அவர் கொண்டு வர, ரெண்டுலையும் யுக்தி ஒன்னா இருக்கு. இது ரெண்டு பூர்வபக்ஷத்தையும் நிராகரணம் பண்றதுக்கு சமன்வயாங்கிற ஒரே யுக்தி போகும். அதனால இந்த ஒரே சூத்திரத்துல ரெண்டு வர்ணகமாக கொண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாட்டியக்காரர். சாஸ்திரிய பாத்திரம் இருக்கு, ஆனா ஒரே மாதிரியான வியாக்கியானம் இல்லை. இங்க அது வித்தியாசம் இருக்கு. அந்த சாஸ்திர யோனிக்காக முதல்ல சொல்லும் போது சாஸ்திரத்த யோனிகி வேற மாதிரி அர்த்தம் இல்லை, சாஸ்திரத்துக்கு காரணம்னு. ரெண்டாவதுல சாஸ்திரத்தை யோனியாக கொண்டது பிரமாணமாக கொண்டது பிரம்மம் அப்படின்னு அது அங்கே ரெண்டு வருணம் இருக்கு. இப்ப என்ன சொல்றார், கதம் புனர் பிரம்மண சாஸ்திர பிரமாணகத்துவம் உச்சதே, பிரம்ம சாஸ்திர பிரமாணகம் பூர்வாதிகரணத்தை நீங்க சொன்னாலே தத் கதம் உச்சதே, அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நான் ஆட்சேபிக்கிறேன். ஆனர்த்தியம் பிரதர்சிதம் ஜெய்மினி வச்சனம் பிரமாணம். ஜெய்மினி என்ன சொன்னார், ஆம்னாயான வேதம் உபனிஷத்தும் வேதத்துக்குள்ள சேர்ந்ததுதானே. அவர் என்ன சொல்றார், சம்பூர்ண ஆம்னாயம் வேதம் என்பது கிரியாபரம், கிரியான விதி காரியபரம், இதை செய் அப்படின்னு சொன்னாக்க அது விதி இல்லையா. இந்த இடத்துல வேதம் எல்லாமே கர்த்தவியத்தை போதிக்கக்கூடியதாகவே இருக்கு. அதனுடைய தாத்பரியம் விதியில தான் தாத்பரியம் தவிர வேற விதி பின்னமான வேற அர்த்தத்துல வேதத்துக்கு பிராமணியம் கிடையாது. அதையும் வாயால சொல்லிடுற ஆனர்த்தியம் அகதர்த்தானா, எந்த வேத பாகமானது விதியை சொல்லலையோ அந்த பாகம் அந்த வேத பாகம் அனர்த்தகம் எதுக்கு பூர்வபக்ஷத்துக்கு. இது பூர்வபக்ஷ சூத்திரம். அர்த்தவாதாதிகரணத்துல விதிபின்னமான வேதபாகம் இருக்கே அது அப்பிரமாணம் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணி இல்லை, அதுவும் விதியோட சேர்ந்துட்டு ஏகவாக்கியதையாக இருந்துட்டு பிரமாணம் ஆடுறதுல சமாதானம் சொல்லப்படுற. ஆனால் இவர் ஆம்னாயத்தில் கிரியார்த்தத்துவாருன்னு ஹேத்து சொன்னாரே, யுக்தி சொன்னாரே, அந்த யுக்தியை சித்தாந்தத்துல ஆட்சேபிக்கல. அதகர்த்தானாம் ஆனர்த்தியம்னு சொல்லத்தை மாத்திரம்தான் கண்டிச்சார். இது அர்த்தமே இல்லை. அர்த்தவாதங்களும் அந்த விதிக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை போதிச்சு அதோட ஏகவாக்கியமாக போய் அதோட சேர்ந்துட்டு பிரமாணம் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணாரே தவிர ஆம்னாயின் கிரியார்த்தம் இல்லை சொல்லல. அதனால இது பூர்வபக்ஷமாக இருந்தாலும் பூர்வபக்ஷத்துல சொன்ன யுக்தி ஜெய்மீய சித்தாந்திக்கு சம்மதமாக இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தை இங்கு பிரமாணமாக காமிச்சார். இதுனா கேள்வி வரும், ஜெய்மீயோட பூர்வபக்ஷத்தை காமிச்சு என்ன ஏமாத்துறையே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. பூர்வபக்ஷத்துல அவர் சொன்ன சூத்திரத்தை இது எனக்கு பிரமாணமாக காமிச்சேன் அவையை அப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொன்னாங்க, அது தப்பு இல்லையா. அப்படி ஏமாத்துறதுக்காக சொல்லலை, பூர்வபக்ஷத்துல சொன்ன இந்த யுக்தி சித்தாந்திகளுக்கும் சம்மதமாக இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தை நான் அப்பிரமாணமாக காமிச்சேன். சித்தாந்தத்துல இந்த ஹேதுவை சொல்லக்கூடிய சூத்திரம் ஸ்பஷ்டமா இல்லையா? ஆம்னாயத்து கிரியார்த்தத்வா அப்படிங்கிற விஷயம் இங்கேதான் ஸ்பஷ்டமாக தெய்வம் சொல்லியிருக்கார். அதை சொன்னாதான் நமக்கு உபயோகப்படும் இந்த பூர்வபக்ஷத்தை ஏற்கிறதுக்கு. அதனால அந்த சூத்திரத்தை முன்னாடி சொல்லியிருக்கார். ஜெய்மினி இந்த சூத்திரத்துல விதியை விட்டுட்டு வேதத்துல எத்தனையோ அர்த்தவாதம் மந்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அர்த்தவாதங்களுக்கு எல்லாம் பிராமாண்யம் கிடையாது. இது பூர்வபக்ஷம். ஏன் அது விதியும் சொல்லலையே, ஏதோ கதையனா சொல்லிட்டு இருக்கு, அதனால அது பிரமாணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்த என்ன சித்தாந்தம் விதினா வேக வாக்கியத்வா சுத்தியர்த்தேன விதியினாம். இந்த கதையெல்லாம் கதையை சொல்றதுக்காக வரல, இந்த கதை விதியோட சேர்ந்திருக்கு. இந்த கதையை சொல்லிட்டு அந்த விதியை சொன்னோம்னா அந்த விஷேதாம்சம் எவ்வளவு உசக்தி அப்படிங்கிறது தெரியும். கதையை சொல்லிட்டு நிஷேதம் பண்ணினோம்னா அப்புறம் அந்த நிஷேதம் எவ்வளவு தப்பு, அது வந்து நமக்கு வந்து அதனே அதுல பிரவருத்திக்கும் அதிலே நிவர்த்திக்கிறதுக்கும் நமக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக இந்த கதை வரதே, அர்த்தவாதம் வரதே தவிர சுதந்திரமா ஒரு கதையை சொல்றதுக்காக வரல. இதெல்லாம் விதி நிஷேதத்தோடு ஏகவாக்கியமாக சேர்ந்து இருக்கு, அதனால பிரமாணம் தான், இதுவும் கிரியாபரம் தான். இந்த கதையுடைய தாத்பரியம் அந்த விதியில தான் தாத்பரியம் அப்படின்னு கொண்டு போய் சித்தாந்தத்திலையும் ஆம்னாயத்து கிரியார்த்தத்வாங்கிறத பூர்ணமா நிரூபணம் பண்ணிட்டார். அதனால இந்த அம்சம் சித்தாந்த சம்மதம் தான். இது கிரியாபரத்துவம் சாஸ்திரஸ்ய பிரதர்சிதம் சம்பூர்ண வேதம் விதிபரம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்க. கிரியா பரம்னா கிரியா தாத்பரியம் தாத்பரியம், அதாவது இந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் விதியில்தான் தாத்பரியம், வேற எதுலையுமே பிரதான். அதுல இது வந்து அங்கமாக உபகாரம் பண்றது. அங்கம் பிரதானம்னா என்ன தெரியுமோ, பிரதானம்ங்கிறது சாட்சாத்து அது முக்கியமா இருக்கும். அங்கம்ங்கிறது அந்த பிரதானத்துக்கு ஒரு உபகாரத்தை படும். உபகாரமா இருக்கிறது அங்கம், எதுக்கு உபகாரம் பண்றதோ அது பிரதானம். உலகன பிரதானமான வச்சுட்டோம்னா அவனுக்கு சில ஏதாவது உபகாரம் பண்ணிட்டு இருக்காள அங்கம்னு வச்சுக்கலாம். அப்பிரதானம் அங்கம்ங்கிறது அப்பிரதானம்ங்கிறது. இப்ப இந்த அர்த்தவாதங்கள்லாம் விதிக்கு உபகாரம் பண்றதா, எப்படி உபகாரம் பண்றது? விதி வந்து இதை செய் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்றது. இதை செய்யன்னு சொன்னா அவன் யோசிக்கிறான், அவன் செய் செய்யு சொல்லியிருக்கு, ஆனா இது இவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு, இதை அனுஷ்டானம் பண்றதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு தகுந்தாவது பணம் வருமா இல்ல சிரமம் ஜாஸ்தியா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அதை பார்த்துதான் அவன் பிரவர்த்திக்கான். அப்படி இருக்கும்போது இந்த அர்த்தவாதங்கள்லாம் வந்து அவனை உற்சாகப்படுத்துறது ரொம்ப அதுல பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா உடனே இவனுக்கு பிரவர்த்தி வந்து விடுறான், ஒரு ருச்சி வந்து விடுறான். சரி பண்ணலாம் இல்ல, அப்ப சிரமத்தை அவன் கவனிக்கிறது இல்லை, இதை பண்றதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறத அவன் மறந்து அதுலேருந்து வரக்கூடிய பலத்துல அவ்வளவு பலன் நல்ல பலன் இருக்குங்கிறத பார்த்து அவன் பிரவர்த்திக்கிறான். அதனால இந்த அர்த்தவாதம்ங்கிறது அந்த விஜயத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வருது. ஆக இது தேவைப்படுறது, இது இல்லாட்ட அந்த விதியை வச்சுன்னு பிரவர்த்திக்க மாட்டான். அதோ வேதாந்தானாம் அனர்த்தம் அக்ரியார்த்தவாத். இந்த வேதாந்தம் அனர்த்தகம் இல்லை, பிரயோஜனமே இல்லை. அனர்த்தகம்ங்கிறது ரெண்டு அர்த்தமா, பிரயோஜனம் இல்லை அது சொல்ற அர்த்தம் நிஷ்பிரயோஜனம் ஒண்ணு ஒண்ணு, இன்னொன்னு அது ஒண்ணுமே சொல்லலேன்னு இல்லை. அது சொல்ற விஷயம் பிரயோஜனமே இல்லை, அது அர்த்தமே இல்லை அப்படின்னு இன்னொரு அர்த்தம். எதை நிரூபணம் பண்றேன்னு மேல கேள்வி கேட்டு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்ல வரையா, இல்ல சொல்ற அர்த்தத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு ரெண்டும் தப்பு. அர்த்தம் இருக்கு தெரியறதே, அது வேதனத்தை கேட்டாலே நமக்கு அர்த்தபூர்வம் வருதே, அதுக்கு பிரயோஜனம் இல்லையு சொல்றேன்னு சொன்னா பிரயோஜனமும் ஸ்பஷ்டமா தெரியறதுன்னு சொல்லி இதை கண்டனம் பண்ணப்படாது. ஆக வேதாந்தானாம் ஆனர்த்தம் ஏன் அக்ரியார்த்தத்துவம் அப்படிங்கிற விதியே இல்லையே, விதியை பற்றி ஒண்ணுமே பேசல, விதி சம்பந்தம் இல்லாததுனாலே இந்த வேதாந்த வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. அதனால இது சொல்லக்கூடிய விஷயம் சரியில்லை. இது வந்து பிரம்மத்தை சொல்றதுன்னு நீங்க ஒரு சமயம் சொன்னால் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுதான் இது வரல. அப்ப கேள்வி வந்தது, ஜெய்மினி சம்பூர்ண வேதத்துக்கு பிராமாண்யம் சொல்றவர், வேதத்தை ஒரு பாகம் அனர்த்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு வராது இல்லையா, அவர் சொல்றது இல்லை. அதனால அனர்த்தகம்னு சொல்றது அவ்வளவு சரியா இல்லை. அதனால இது வேற வழி சொல்லணும், அனர்த்தகம் இல்லை அதுக்கு வேற பிரயோஜனம் இருக்கு, அதனுடைய தாத்பரியம் வேற. என்ன சொல்லலாம்னா ரெண்டு விதமா சொல்லலாம்னு அதுக்கப்புறம் கர்த்திரு தேவதாதி பிரகாசனார்த்தத்தினவா கிரியா விசிசேஷத்துவம். உங்களுக்கு வேதாந்த பிராமணியம் தானே வரணும், அதுக்கு வழி நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்றபடி சொன்னேன்னா இந்த வேதாந்தத்துக்கு பிராமணியம் வரும். என்ன பண்ணலாம், இந்த விதி வாக்கியங்கள்லாம் இருக்கு, இது ஒரு கர்த்தாவை பார்த்துதானே நீ அதை செய் இதை செய்யின்னு சொல்றது. அதுக்கு கர்த்தா ஒருத்தம் வேணும் இல்லையா? கர்த்தாவா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இப்ப எப்பேற்பட்ட கர்த்தா தேவைப்படுறதுன்னு சொன்னா, சாதாரண லௌகிக ஞானம் உள்ள கர்த்தா போறலையே. ஏன்னு கேட்டா, பரலோகத்துல ஜென்மாந்தரத்துல பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் அது. இவன் கர்த்தாவா இருக்கிறவன் ஜென்மாந்தரம் தனக்கு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலன்னு சொன்னார். அப்ப அப்பேற்பட்ட பலனுக்காக கர்மம் விதிக்கப்பட்ட கர்மாவில அவருக்கு பிரவருத்தி வராது. இந்த ஜென்மாவில வராதுன்னா அதுக்காக பண்ணுவான், இந்த ஜென்மா அடுத்த ஜென்மாவில நான் இருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியலன்னு சொன்னான். அப்ப அடுத்த ஜென்மாவில வரக்கூடிய பலத்துக்காக இந்த ஜென்மாவில எதுக்காக அவன் பலம் பண்ணுவான், தனக்கு வராதுங்கிறதுனால பேசாம இருந்தான். அதனால இந்த தேகம் போனாலும் தேகாதிரிக்தமான ஆத்மஸ்வரூபம் ஒண்ணும் உண்டு அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். இல்லைங்கிறதான் பரலோக பழக்கமான கர்மாவில அவனுக்கு பிரவருத்தி ஏற்பட முடியும். ஆனா தேகாதிரிக்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறது இவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாதே. அதுக்காக இந்த வேதாந்தம் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆத்மஸ்வரூபம் வெறும் தேகம் மாற்றம், நீ மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கூடாதே, மனுஷத்துவங்கள் எல்லாம் தேகத்துல இருக்கு, அதை தவிர ஆத்மஸ்வரூபம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது வேதாந்தம். எதுக்காக போதிக்கிறது? இப்படி தெரிஞ்சுட்டா உனக்கு மோட்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, இப்படி தெரிஞ்சுட்டால்தான் நீ கர்மானுஷ்டானம் பண்ண முடியுங்கிறதுக்காக. அதனால கர்த்திரு பிரகாசனார்த்தத்துவேன அந்த கர்மவிதியோட இது அதுக்கு சேஷமாக போயிருக்கு. கர்மவிதிக்கு உபகாரம் பண்றது இந்த வேதாந்தம் இல்லாட்டா, வேதாந்த பாகம் இல்லாட்டா கர்மவிதியால யாரையும் பிரவர்த்திக்க வைக்க முடியாது, கர்மாவில அனுஷ்டானம் பண்ண வைக்க முடியாதுங்கிறதுக்காக. அதுக்காக கர்த்திருவரூபம் இந்த கர்த்தாவுடைய உண்மையா கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை போதிக்கிறது வேதாந்தம். இது எந்த இடத்துலன்னா ஆனந்த மாசம்னா இந்த மாதிரி ஸ்தலங்களை வச்சு நோடலாம். தேவதாதி பிரகாசனார்த்தம் அந்த கர்மாவிலே பல தேவதைகள்லாம் வருது. தேவத்துவ தேசியங்கள் தான் தியாகம் பண்றது. தேவதைனா என்ன? லோகத்துல நமக்கு ஒண்ணு அந்த தேவதைகள்லாம் பார்க்கறது கிடையாது, அதனால தெரியாது. அந்த தேவதையுடைய ஸ்வரூபத்தை போஷணம் பண்றதுக்காக வேதாந்தத்தில் ஒரு பாகம். ஆக இந்த தேவதை தெரிஞ்சாதான் அந்த தேவதைக்காக அந்த திரவியத்தை அவிஷ தியாகம் பண்ண முடியும். அதனால அந்த விதியில தேவதா ஸ்வரூபம் ஜானம் அபேட்சிக்கும், கர்த்தா கர்த்தா தேகாதிருத்தமான ஆத்ம ஜானம் அபேட்சிக்கும். இது எல்லாத்தையும் கொடுக்கறது வேதாந்தம். ஆக கிரியா விஷயோட சேர்ந்து கொடுத்து அதனால பிராமணியம் சொல்லலாம். இது ஒண்ணு, கர்த்தர் தேவதாதி பிரகாசனார்த்தத்வேனவா கிரியாவிதி சேஷத்துவம். இப்ப சொன்னார் கிரியாவிதியோட இதை சேர்க்கலாம்னு சொல்றேன். ஆனா உபனிஷத்து எல்லா வேதத்திலும் கர்மகாண்டத்தை விட ரொம்ப தனியா இருக்கு. கர்மகாண்டம் ஒரு பக்கம் இருக்கு, உபனிஷத்துங்கிறது தனி பிரகரணமா இருக்கு. கர்ம பிரகரணத்துல இந்த விஷயங்கள்லாம் அபேட்சிதமாக இருந்தால் இந்த பிரகரண விஷயம் எதுக்காக? இல்லையா, கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு இது சொல்லணுமா? ஆரம்பத்துல சொல்லிட்டு வரணும், இதை சொல்லு முதல்ல கர்ம மத்திய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். கர்ம பிரகரணம் வேற, ஞான பிரகரணம் வேற அப்படின்னு ஏன் எல்லா வேதத்திலும் ஏற்பட்டிருக்கு? அதனால கர்ம சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிகிறதே அப்படின்னு சொன்னால், சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இங்கேயே ஒரு விதியை கல்பனை பண்ணிப்போம். வேதாந்தத்துக்குள்ளேயே உபாசனா விஷயம் விஷயம், அங்கே கர்மகாண்டத்துல கர்ம விஷி, உபா வேதாந்தத்துல உபாசனா விஷி, ரெண்டு இடத்துல விதி தான். கர்மகாண்டம் கூட கர்ம விசிசேஷம், கர்ம விதியை போதிக்கிறதுனால பிரமாணம். வேதாந்தம் கூட உபாசனையை விதிக்கிறதுனால அதுவும் பிரமாணம். சரியா போச்சு, விசிசேஷம் தான் எல்லாமே. இவன் அக்ரியார்த்தம்னு சொல்ல முடியாது, இதுவும் விதியை சொல்லக்கூடிய வேத பாகமே தான். உபாசனாதி கிரியாந்தர விதான அர்த்தத்துவம். அதுக்கப்புறம் சொன்னா, நான் நாம சொல்றோமே நான் கர்த்தாவின பிரத்யக்ஷம், இந்த பிரத்யக்ஷத்துல எந்த ஒரு தோஷமும் தெரியலையே, இதை எப்படி அப்பிரமாணம்னு சொல்றதுன்னு சொல்லி அது அழகா கேசவர். ஏன்னா அசம்பாவித தோஷத்து பிரத்யக்ஷாதேகே விண்மோகவசாத் விண்மோகவத் ஆகம பாத்தியத்துவம் இது அருதத்து அவர் பண்ணின கிரந்தத்தை அவர் வியாக்கியாதாக இருக்கணும்னு இதெல்லாம் ஊகுடு ஊகம் தான், எந்த புத்தகமும் கிடைக்கல. சொல்றார் மனுஷோகம் அப்படின்னு சொல்றத நீயே அப்பிரமாணம்னு சொல்றியா இல்லையா? மனுஷோகம்ன்றதே அவ அப்பிரமாணம்னு சொல்றார். ஏன்னா அவ கொஞ்சம் சாஸ்திர விசாரம் பண்ணி மனுஷருக்கும் சரீரத்தை சேர்ந்ததுதான், ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. நான் மனுஷன் சொல்றான்னா அவன் தான் தான் அப்படிங்கறத ஒத்துட்டான். பிரத்யட்சமா தெரியறதா எப்படி நீ வந்து சாஸ்திரத்தினால அடிக்க முடியும்னு கேட்டா இதே இதுதான். பிரத்யட்சத்தினால அவன் கர்த்தானே தெரியுது அப்படின்னு சொன்னா அப்ப ஸ்ருதி வந்து நிர்தோஷமான ஸ்ருதி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நிர்தோஷமான ஸ்ருதியால பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலயே இங்க தோஷம் இருக்கிறதாக சொல்லணும். எது இது ஒரு ஒரு ஞானத்தை பிரமம்னு சொல்லணும்னா அது தோஷத்தினால உண்டானதாக இருக்கணும். எனக்கு ஒண்ணு தோஷமே தெரியலையே அப்படின்னு சொன்னாக்க தெரியலேங்கிற அந்த அஜ்ஞானத்தை தோஷமாக நான் கல்விக்கணும். ஆத்மஸ்வரூப விஷயமான அஜ்ஞானத்தினாலதான் உனக்கு இப்ப ஏற்பட்ட சாந்தி ஏற்பட்டது. பாக்கியமான தோஷம் எதுவுமே இல்லை. சொன்ன காலம்லாம் சரியா கேட்டுட்டே இருக்கு, அதனால அதனால தோஷம் இந்த மாதிரி பிரணம் வந்தது அப்படின்னு இல்லை. இருந்தாலும் ஆந்தரமான தோஷம் உனக்கு இருக்கு, அதனால அவன் மனுஷனான தப்பான தியானம் ஏற்படுறது அப்படின்னு கற்பனமா அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தேவதாதி பிரதிபாதனத்தேது சுவாக்கியதக உபாசனார்த்தத்தேது நகஷ்டி விரோதமா. உபநிஷத்திலே பல இடத்துல தேவதா சுரூபங்கள்லாம் சொல்றது, தேவதையை சொல்றதுல உங்க தாத்பரியம் இல்லை, அது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வருது. அப்ப இது இது வந்து எதுக்காக சொல்லியிருக்குன்னு கேட்டால் தேவதையை அந்த இடத்துல உபாசனம் பண்றதுக்காக சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். உபாசனார்த்தம் நீங்க சொல்றபடி அந்த உபாசனா விதியும் சிறிது இருக்கு. அந்த உபாசனையில உபாசிக்கப்படக்கூடிய தேவதை என்ன அப்படின்னு தெரியணும். அப்ப அதனுடைய சுரூபத்தை போதிக்கிறது உபநிஷத்து. அந்த வாக்கியங்கள்லாம் விதிபரம்னு சொன்னால் எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை. உபநிஷத்திலேயே இருக்கக்கூடிய தேவதா வாக்கியங்கள்லாம் விதிபரம்னு சொன்னால் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காகவே தாத்பரியத்தோடு வந்திருக்கக்கூடிய வாக்கியங்களைத்தான் அர்த்தத்தை மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதான் சொல்றார் ஸ்வவாக்கியகத உபாசனார்த்தத்தே ந கஷ்டித் விரோதா நது தசா பிரம்மணா உபாசனா விசேஷத்துவம் சம்பவதி. தேவதைய உபாசனத்துக்காக சொல்லியிருக்காருன்னு சொன்னாரோ இல்லையோ அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து பிரம்மமும் உபாசனைக்காக தான் சொல்லியிருக்கீங்க சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் முடியாது. தேவதையை உபாசனம் பண்ணலாம், ஆனா இந்த பிரம்மஸ்வரூபம் ஸ்ருதி சொல்லிக் கொடுத்த பிரம்மஸ்வரூபத்தை உபாசனையே பண்ண முடியாது. ஏகத்திலே ஹேஜோபாதேய சூன்யதையா கிரியாகாரகாதி துவைத விஜான உபமிருத்தோபத்தே. உபாசனைன்னு சொன்னா அது ஒரு மானச கிரியா. கிரியை நடக்கணும்னு சொன்னா அதுக்கு காரகங்கள் தான் தேவை, அப்பதான் கிரியை பண்ண முடியும். கர்த்தா மனசு கரணம் கிரியா அது கர்மா விஷயம் இருக்கணும். இத்தனை காரகங்கள்லாம் இருந்தா தான் உபாசனை செய்ய முடியும். ஆனா பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதுல ஏகத்துவம் அதுல இன்னமே இல்லை, அத்விதீயமாக இருந்தது. அத்விதீயமான பிரம்மஸ்வரூபத்துல உபாசனைங்கிறது கிரியை வர முடியாது. அதனால கிரியா காரகா துவைத விஞ்ஞானத்தை அபேட்சிக்கிறது உபாசனாங்கிறது. உபாசனம் துவைதத்தை அபேட்சிக்கிறது, ஸ்ருதி போதிக்கிறது அத்வைதம். அதனால அத்வைதம் உபாசனைக்கு உபயோகப்படாது. அதனால இதை கொண்டு இதுவும் உபாசனைக்காக சொன்னதாக சொல்ல முடியாது. நகி ஏகத்துவ விஞ்ஞானேன உன்மசிதத்திய துவைத விஜானத்திய குணஸ்தம்பவோஷ்டி ஏன உபாசனா விசேஷத்துவம் பிரம்மண பிரதிபாத்தியத. ஏகத்துவ விஞ்ஞானம் இங்க எப்படி வந்திருக்குதுன்னு கேட்டா துவைத விஞ்ஞானத்தை பாதிச்சுட்டு வந்து நாயன் சர்ப்பகா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். அப்ப சர்ப்பம் இல்லேன்னு முதல்ல வந்த சர்ப்ப ஜானத்தை பாதிச்சுட்டு வந்த இந்த சர்ப்ப அசர்ப்ப ஜானம் இருக்கு, சர்ப்பம் இல்லைங்கிற ஜானம். இந்த ஜானம் வந்தாருன்னா மறுபடியும் அவனுக்கு சர்ப்பங்கிற புத்தியே வர முடியாது. இந்த சம்ஸ்காரம் இருக்கிற பர்யந்தம் அவன் திருப்பியும் இந்த சர்ப்பம்னு திரும்பிக்க மாட்டான். அந்த மாதிரி அத்விதீயம்னு போதிக்கக்கூடிய இந்த ஸ்ருதி துவைதத்தை உபமர்த்தம் பண்ணிட்டு துவைதத்தை பாதிச்சுட்டு துவைத ஜானத்தை பாதிச்சுட்டு அத்வைதத்தை போதிக்கிறது. அதனால இது தெரிஞ்சின்றதுக்கு கூட திரும்பி துவைத ஜானம் வந்து இதே உபாசனைக்காக உபயோகப்படுத்திக்கலாமே சொல்ல முடியாது. நனி ஏகத்துவ விஞ்ஞானேன உண்மசிதே துவைத விஞ்ஞானத்தை குணஸ்தம்பவஹாஸ்தி. குணஸ்தம்பவஹாங்கிறது ஒரு இது சொல்றார். சம்ஸ்கார பல திரும்பியும் துவைதங்கள்லாம் வரலாமே, துவைத ஜானம் திரும்பி வரலாமே அப்படின்னு கேட்டார். பாதக ஜானத்தினுடைய ஸ்வபாவம் என்னன்னா, அதாவது பலத்தை பாதிக்கக்கூடிய அந்த ஜானத்துடைய ஸ்வபாவம் என்னன்னா, அந்த பிரமத்தினுடைய சம்ஸ்காரத்தையும் சேர்த்து அழித்து விடுங்க. பிரமத்தை மாத்திரம் அழிக்காது, பிரமத்தினுடைய சம்ஸ்காரத்தையும் சேர்த்து அழிக்கும். அதுக்கு என்ன உதாரணம், நம்ம லோகத்துல இந்த சாதாரண பிரமத்தை வச்சுட்டு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒருத்தன் வந்து அதை சர்ப்பம்னு பார்த்துட்டான், சர்ப்பகா பிரத்யட்சமா அனுபவம் வந்துட்டு எது பரியந்தும் இவனுக்கு பாதக ஜானம் வராதோ அது பரியந்தும் அவனுக்கு எங்க போனாலும் அவன் என்ன நினைப்பான், அது சர்ப்பம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அது சர்ப்பம் சர்ப்பம்னு அவனுக்கு விவகாரமும் ஏற்படுறது இல்லையா. இந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அதை சர்ப்பம்னே அவன் சொல்லிட்டு இருப்பான், சர்ப்பம்னே நினைப்பான், அவனுக்கு ஸ்மரணம் ஏற்படும். ஆனால் நாலு சர்ப்பகான ஒரு தடவை பாதக ஜானம் வந்து கொடுத்தனால் அதுக்கப்புறம் அதை சர்ப்பம் சொல்லவும் மாட்டான். அது சர்ப்பங்கிற ஸ்மரணையே அவனுக்கு வராது. ஏன் இப்படி வராது? இந்த பாதக ஜானமானது அந்த ஞானத்தை மாத்திரம் அடிக்கல, அந்த ஞானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரத்தையும் சேர்த்தடிச்சு. அதனால மேகம் ரஜத்தம்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டாச்சுன்னா தத் ரஜத்தம்னு திரும்பி அந்த வஸ்துவை அதிகமாக அவனால ஸ்மரிக்க கூட முடியாது. ஸ்மரணத்துக்கு சம்ஸ்காரம் சேர்த்துள்ளே அனுபவம் வருது. அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரத்தை கொண்டுதான் அனுபூத விஷயத்தை திரும்பி அவனால ஸ்மரிக்க முடியாது. ஸ்மரணம் அனுபவ சம்ஸ்கார ஸ்மரணம்னு ஒரு கிரமம். அனுபவித்து முதல்ல விஷயத்தை கிரகிக்கிறோம், அந்த அனுபவத்தினால நமக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்கார பல சம்ஸ்காரத்தினால ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தை அதுக்கப்புறம் நாம நினைச்சு பார்க்கறோம், நமக்கு ஸ்மரணம் ஏற்படுறது. இந்த ஸ்மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் மத்தியத்துல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. இந்த சம்ஸ்காரத்தையும் சேர்த்து பாதக ஞானம் அழிக்கிறதுன்னு நான் சொல்லிடுவேன். இரண்டு அனுபவம் ஏற்பட்டது, இப்படி பார்த்து வந்திருக்கு பிரமாத்மக அனுபவம். இந்த அனுபவத்தினால அவனுக்கு சம்ஸ்காரம் ஏற்படுறது. இந்த சம்ஸ்காரத்தினால்தான் அத ரஜதம்னே அவன் திருப்பியும் ஸ்மரிக்கிறான். இதெல்லாம் இருந்துருக்கு. ஆனா ஒரு தடவை அது ரஜதம் இல்லையேன்னு பாதக ஞானம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஞானம் மாத்திரம் அனுபவம் மாத்திரம் சமம்னு தெரிஞ்சதாக இல்லை, அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரமும் போயிடும். அதனாலதான் திருப்பி அந்த ரஜதம்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் வேணா இது விவகாரம் பண்ணலாம், எனக்கு ரஜத ஞானம் வந்தது ரஜத சமம் வந்ததுன்னு சொல்லலாம், ஆனா அத ரஜதம்னு சொல்ல மாட்டான். அதனால பாதக ஞானத்துடைய சுவாவமே அந்த பூர்வ அனுபவஜன்யமான சம்ஸ்காரத்தையும் சேர்த்து ஒழிச்சுடும். இப்ப என்ன, அத்வைத ஞானமானது துவைத ஞானத்தை பாதிக்கிறது இல்லையா, அப்படின்னா அந்த துவைத விஞ்ஞானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரத்தையும் சேர்த்து அழிச்சுடுறது. அதனால திரும்பிய ஸ்மரண வர்த்தனை துவைத ஸ்மரணத்தை வச்சுட்டு திரும்பியும் உபாசனாதிகள் பண்ணட்டுமே கர்மானுஷ்டானம் பண்ணட்டுமே இந்த அத்வைதத்தை அதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டமேனு கேட்க முடியாது. என்ன புனஸ்தம்பவோஸ்தி ஏன உபாசனா விசேஷத்தும் பிரம்மண பிரதிபாத்தியத பாஷாந்தரம்யம் சக்தியும் பிரத்யாட்சியம். பொதுபக்ஷம் ஒண்ணு சொல்லிருந்தா, இந்த வேதாந்த வாக்கியத்தை இப்ப விவாதாஸ்பதமா இருக்கு, இங்க வச்சுப்போம். மத்த எந்த வேத வாக்கியத்தை எடுத்தாலும் விதியோட சேராமல் அந்த வேத வாக்கியம் பிரமாணமானதுன்னு காமிக்க முடியும். விதிஸ்பர்ஷம் இல்லாமல் வேத வாக்கியம் பிரமாணமானதுன்னு இந்த வேதாந்த வாக்கியத்தை வந்து வேற எங்கேயுமே பார்க்கல. அப்படி இருக்கிறது இந்த வேதாந்த வாக்கியம் மாத்திரம் விதிஸ்பர்ஷம் இல்லாமலே பிரமாணமாக இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்லி சொல்றார், ஒரு இடத்துல வேற இடத்துல பார்க்கலேங்கிறதுக்காக இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. வேற இடத்துல நீ பார்க்கல, அதனால இங்க இங்க எங்கேயும் அதே மாதிரிதான், இங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது தப்பு. ஒரு பிரதியோகியும் ஒரு அபாவமும் சேர்ந்து இதுவரை பார்க்கல. அதனால அதாவது ஒரு கட்டம் இருக்குன்னு சொன்னா இங்க கட்டாபாவம் இல்லை, கட்டமும் இருக்கு கட்டாபாவமும் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல முடியாது அப்படின்னு தான் இதுவரை பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு அபவாதம் உண்டு. ஒரே அதிகரணத்துல ஒரு விருட்சத்தை எடுத்துட்டோம்னா மேல குரங்கு இருக்கு கீழே குரங்கு இல்லை அதே விருட்சத்துல இல்லையா? கபிசிங்கம் எடுத்துட்டா, கபிசிங்கம் மேல இருக்கு கீழே கபிசிங்கம் இல்லை. அப்ப ஒரே விருட்சத்துல கபிசிங்கம் இருக்குன்னு இருக்கு இல்லையனும் இருக்கேன், ரெண்டு சேர்ந்து இருக்கேன் இல்லையா? அதனால இந்த மாதிரி நான் வேற இடத்துல பார்த்தது இல்லை அப்படிங்கறதுனால இங்க இது இங்கேயும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? விருட்சத்துல கபிசிங்கம் நஸ்தகா அந்நியத்துல நான் எங்கேயும் பிரதியோகியும் நசாவையும் சேர்த்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி விதிஸ்பர்ஷம் இல்லாமல் இதை தவிர வேற எந்த வாக்கியத்தையும் பார்க்கலைன்னா அது அப்படியே இருக்கட்டும், வேற வாக்கியத்தை நீ பார்க்காத ரைட்டர். ஆனால் வேதாந்த வாக்கியமும் விதிஸ்பர்ஷத்தோடு தான் பிராமணியத்தை அடையணுங்கிற நியமம் இல்லை. ஏன்? பிராமணிய ஸ்வரூபம் இதுக்கு சித்திக்கிறது. பிரமாணம்னு நாம எதை சொல்லணும்? பிரமா லட்சணம் சொல்லி கொடுத்துருக்க, அனதிகத அபாதிக பலவதர்த்த போத ஜனகர்த்தம். ஏன் பிராமணியம் ஜெய்மியை சொல்லி கொடுத்துருக்க, அவரே மீமாம்சனாலே சொல்லிக் கொடுத்த லட்சணம், சூத்திரக்காரரே சொல்லிக் கொடுத்த லட்சணம் இது. விஷயம் அது போதிக்கக்கூடிய விஷயத்துக்கு மூணு விசேஷம் இருக்கு. அது வேற பிரமாணாந்தரத்தினால அறியப்படாததாக இருக்கணும், அனதிகரம். அதே சமயத்துல வேற எதுனாலையும் பாதிக்கப்படாதது சத்தியமாக இருக்கணும். அதே சமயத்துல அது பலவத்தாக இருக்கணும். அப்படி மூணு விசேஷம் இருந்துட்டால் இந்த ஜானத்தை பிரமா இந்த ஜானத்தை எது உண்மை பண்றதோ அது பிரமாணம். இப்ப வேதாந்த சாஸ்திரத்துக்கு இந்த பிராமணிய லட்சணம் பூர்ணமா வருது. வேதாந்த சாஸ்திரம் பிரம்மாத்மீட்சியத்தை போதிக்கிறது, பிரம்மாத்மேச்சம் வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரியல சொல்லிட்டேன். அதனால பிரமாணாந்தர அகோச்சரம் அனதிகதமான இது. பிரம்மாத்மேச்சத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரபல பிரமாணம் இதுவரைக்கும் உண்டாகல, இன்னும் உண்டாக போவதில்லை. ஸ்ருதிக்கு பாதகமான பிரமாணம் வரவே போவதில்லை. அதனால அபாதிகம் அது சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அபாதிகமாக இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு பலம் இருக்கு. தெரிஞ்சுட்டா என்ன பலன்கிறதையும் சொல்லிவிட்டார். அப்ப என்னாச்சு, அனதிகத அபாதித சலவ கர்த்தபோத ஜனகத்தம் வேதாந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ பிரமாணம் தான் சொல்லணும். பிரமாணம்னு சொல்றது ஏன் மனசு வரமாட்டேங்கிறது? பிரமாணம் தான் இது. பிரமாண லட்சணம் பூர்ணமா இருக்கு, ஆனா பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது? அதனால வேற எங்கேயோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலன்னு சொன்னா இங்க பார்த்திருக்கிறத வச்சுட்டு இதை ஒத்துக்க வேண்டியதுதான். ததாபி ஆத்ம விஜானத்தை பலபரியந்தத்வா, வேதாந்தத்திலேருந்து வரக்கூடிய ஆத்ம விஜானம் பலபரியந்தம் பலத்தோட சபலமாக இருந்திருக்கு. அதனால தத்விஷயத்திய சாஸ்திரத்திய பிராமான்யம் நசக்கியம் பிரத்யாசாகும். இப்பேற்பட்ட ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தின் பிராமான்யத்தை ஆட்சேபிக்க முடியாது. நினைச்சா அனுமானகம்யம் சாஸ்திர பிராமான்யம், ஏன்னா அந்நத்திர திருஷ்டம் நிதர்சனம் அபேட்சையிட்டார். அங்கெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு கேட்டார். இன்னொரு இடத்துல எல்லாம் பார்க்கணும்னு என்ன விஷயம்? நீங்க அனுமானத்தினால ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டியதா இருந்தால் அப்ப திருஷ்டாந்தத்துல நீங்க காமிக்கணும். இந்த பருவத்துல பூமம் மாத்திரம் பார்க்கறேன், அக்னி இருக்கு, நீங்க அந்த அனுமானத்தினால சாதிக்கப்படும். அப்படின்னா பூமம் இருக்கு அக்னி இருக்கணும்னு என்ன விஷயம் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு நீங்க ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சு அப்படிதான் நாங்கள் புரியும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மகானசார்கள்லாம் தூபத்தில் அதுவும் செய்து பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால இங்கேயும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எப்போ அனுமானம் எதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லலாம்? அனுமானத்துக்கு தான் திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டியிருக்கும். பிரத்யக்ஷத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்லணுமா? பிரத்யக்ஷத்துக்கு திருஷ்டாந்தம் வேண்டியது இல்லை. அப்போ அந்த மாதிரி இந்த ஸ்ருதியானது பிரம்மஸ்வரூபத்தை இப்பேற்பட்ட சுரூபத்தை போதிக்கிறது நமக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கு, அபாகிதமாக இருக்கு, அளவத்தாக இருக்கு. அதனால இது பிரமாணம் அப்படின்னு சொல்றதுக்கு திருஷ்டாந்தமே வேண்டாம். அனுமானத்தினாலிய ஸ்ருதி பிராமாணியத்தை நீங்க சாதிக்க போறேன் இல்லையே? அனுமானத்தினால பிரமாணம் சிந்திக்க போறது இல்லையே? அனுமானத்தினால ஒரு சமயம் ஸ்ருதிய பிரமாணம் நீங்க சொல்றதா இருந்தால் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இதுக்கு திருஷ்டாந்தமே தேவையில்லை. ஏன்னா மற்ற அனுமான கம்யம் சாஸ்திர பிராமாண்யம் ஏன அந்நத்திர திருஷ்டம் நிதர்சனம் அபேட்சித தஸ்மாத் சித்தம் பிரம்மண சாஸ்திர பிரமாணகத்தம். இந்த பூர்வபக்ஷி சொன்ன சகல ஆட்சேபங்களுக்கும் இந்த விதத்துல நிராகரணம் பண்ணினதுனாலே பிரம்மன் சாஸ்திர பிரமாணகம்னு பூர்வ வர்ணகத்துல சாஸ்திர யோனித்துவாசின்னு சொன்னோமே அது சித்தமாயிடுது. அது மேல எந்த ஆட்சேபமும் இல்லையே. இது ஒரு வர்ணகம் முடியுது. அதாவது வேதாந்தம் பிரம்மத்தை போதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற வாதிகளுடைய ஆட்சேபத்தை பரிகாரம் பண்ணியாச்சு.